அது அந்த அடிக்கடி நாம அது அநேகமா குதிரைய கடவுள்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாப்பம்படி ரைஸ்மல் ராம்சாமி நாயுடு என்ன செய்தாரு, அவருக்கு வேண்டிய நண்பர்கள் பஞ்சியாவா இருக்காங்க, பஞ்சிக்காக வேண்டி 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறாரு. அந்த பஞ்சு வரலன்னு சொல்லி சொன்னோடனே இதே திருப்பூருக்காரன் தான் நினைக்கிறேன், அது செட்டியா இருங்க. அதே இதில் வந்து இன்னும் அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து அங்கே ஒரு மந்திரவாதியா இருக்கிறாங்க, அந்த மந்திரவாதிட்டு ரெண்டு பேருமே பழகிறாங்க. அது ராஜ்மல் ராம்சாமி நாய்க்கு வேற அந்த பழக்கம் இருக்கிறார். ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருந்தவொடனே இந்த மாதிரி 10 லட்சம் ரூபா கடன் கொடுத்தது திருப்பி கேட்கப்போ அவங்க சுட்டு போட வேண்டாங்கிறான், துப்பாக்கி வச்சு நீட்டாம் பயப்படுறாங்க. அதுக்கு 4 பேருக்கு அவங்கிட்ட இருக்கிற காசு வாங்கி அவனுக்கு நான் விட மாட்டேன், எப்படி அந்த காசை வாங்கி 4 பேருக்கு தர்மத்தை போட்டாலும் பரவாயில்ல, ஆனா அவனுக்கு விட மாட்டேன், என்னை சுத்து போட்டான்னு சொல்லலாம், அவனை கொன்னாலும் பணம் வராது, ஆனா அவன்கிட்ட பணம் வாங்கி அந்த பணத்தை எல்லாத்துக்கும் முன்னாடி நாம செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு வர்றாங்க. ராம்சாமி நாயகர் வந்து நம்மகிட்ட கேக்குறாரு, மாதிரி சாமிகிட்ட சொல்லி, சாமிகிட்ட இதான் அடிக்கடி இது பண்ண, நீ சாமிகிட்ட சொல்லி எப்படியா அந்த பணத்தை கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு செய்ய போறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்கிறாரு. நீங்க ஒரு பக்கத்தில் இதெல்லாம் அவர்கிட்ட கேட்க முடியாதுங்க, கடைசியில் கண்ணா பண்ண திட்டுவார் என்னன்னு தெரியாது, அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு. அப்படி நிச்சயமா கேட்டு பாருப்பா, ஏதாவது நடந்தா நல்லது தானே. அப்படி அவன் திங்கிற பதில், அவர் எத்தனை பேருக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் எத்தனை பேருக்கு சோறு போட சொல்றாரோ அத்தனை பேருக்குமே போட்டுடலாம், மிச்சம் இருந்தாலும் சரி இல்லாமலாம் சரி, நீ இதை போய் சொல்லுங்க. ஏன்ட்டு சொல்லியிருக்கிறது இவருக்கு, நான் அங்கிருந்து வரேன், சரி கேட்டு பார்க்கலாம், இவனு எனக்கு பயம் கூட. இங்க வந்த உடனே சொல்றாரு, ஏண்டா கிடைச்சிடும் சொல்றது தாண்டா அப்படின்னாரு. நான் எப்படி சொல்றேன், இங்க நடக்கிற போற நான் எல்லாத்தையும் தர்மம் பண்றாங்க, சரின்னு சொல்லிட்டு பணம் வந்துடும் அப்படின்னு போய் சொல்லிட்டு அப்படின்னாரு. சொன்ன மாதிரி என்ன ஆச்சுட்டு ஒரு 10 நாள்ல பணம் வந்துருச்சு. அந்த 10 லட்சம் ரூபா வாங்கிட்டு வேற எங்கேயும் போகல, நேரா வந்து என்னைய பார்த்தாரு, நீங்க என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யணும், ஒரு சாமிகிட்ட சொல்லுங்க, ஆனா என்னை துப்பாக்கி எடுத்து சொன்ன அவன் வாங்கிட்டு வாங்கிட்டேன், நீங்க ஏதோ சொல்றீங்க எல்லாத்தையும் மிச்சம் இருந்தாலும் சரி இல்லாமலாம் சரி நீ சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படின்னு குருநாதிட்டு வந்தேன். இந்த பள்ளியில எத்தனை பிச்சைக்காரர் இருக்கணும் பாரு, அது போனா 1000 கணக்கில் போகுது, வரிசையில் எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் நான் போறேன், போற இடத்துல பார்த்தானா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரு, வட்டி வரை செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, 10000 20000 வட்டி வரை செலவு பண்ணிடுறேன், அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன். இப்ப தேடி போய் சீட்டை போய் வாங்கிட்டு போமா நின்றுட்டு இருக்க, போகும்போது இதெல்லாம் நடக்கும், நீ தெரிஞ்சுக்கோ, நீ தர்மம் செய்யறதுக்கு அப்படி சீட்டை கொடுத்தாச்சுன்னா நீ இந்த மாதிரி சொல்லு, பெண்களுக்கு நல்ல சேலை, ஆண்களுக்கு 2 ஜோடி வேஷ்டி சட்டை, ரூபா சாப்பாடு வேணுங்கிற சாப்பாடு திருப்தியா அது கொடுத்துறது அப்படின்னா 5-5 ரூபா கையில துணிமணி எல்லாம் கொடுத்துறது அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த சீட்டை சொல்லி கொடு அப்படின்னாரு. அவங்க இந்த வரவு செலவு பண்ணிட்டு இருக்கல ஒருத்தன் பேசியிருப்பான், எனக்கு அது எனக்கு அவன் கொடுக்கல இவன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வர செலவு கணக்கு ஏதாந்து வந்து எல்லா பக்கத்தும் சுத்திட்டு வந்து எதுவும் வட்டி கொடுக்கறது, அதே சமயத்தில் யார் யாருக்கு என்னென்ன பங்கு போட்டது அப்படிங்கிறதுல இந்த கணக்கில் போட்டு நான் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்ன சாமி நின்றுட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி சாப்பாடு பண்ண கொடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆளு கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னா 5 ரூபாய்ங்க. அவன் பேரம் பேசுறாங்க, ஏன்னு நாங்க வந்து சாப்பிட முடியல, 10 ரூபா கொடுக்க கூடாதான், இருப்பு. என்ன சும்மாவா தர்றாங்க, எங்கேயோ கொள்ளி அடிச்சிருப்பாங்க, லாபம் வந்துருக்கு. அவங்க பாவத்தை போக்குறதுக்கு கொடுக்குறாங்க, நாங்க பாவத்தை ஏத்துக்கிறோம். கொடுக்குறதுக்கு அஞ்சு ரூபாங்கிறதுக்கு பத்து ரூபா கொடுக்கலாம்லங்க இப்படியே கேட்கிறாங்க. சமுதாயத்துல தேடி போகும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லி இந்த கணக்கெல்லாம் போய் சுத்தி நீ நேரடியா யார்கிட்டும் கொடுக்க கூடாது, அந்த சீட் எல்லாம் கொடுத்துடணும். ஆயிரத்துக்கு மேல தாண்டுது பள்ளியில. ஆனா ஒவ்வொருத்தரும் பணம் கொஞ்சமா வச்சிருக்கான நிறைய இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தரும் அன்னிச்சுறாங்க. இன்னொரு இடத்துக்கு போகும்போது வெறும் துணியை சுத்தி வச்சிருக்கிறாங்க. ஐயா பசி கை வந்து இல்ல, வெறும் கையை மடுக்கிட்டு இப்படி வச்சுக்கிறீங்க ஐயாங்க. அடுத்தாப்பிடி வந்தானே நிமித்துக்கிறாங்க தெரியாது. எல்லாம் சுத்தி பார்த்து வந்து தர்மம் எப்படி எல்லாம் பாக்குது. எல்லாத்தையும் கொண்டுக்கும் கொடுத்துட்டு வந்த உடனே நம்ம தேவசான சத்திரம் அங்க இருக்குல்லங்க முன்னாடி இப்போ பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் இருக்குல்ல இந்த தேவஸ்தான சத்திரம், அதுல ஒரு ஐயர் அங்க ஹோட்டல் வச்சிருந்தாரு. நான் கூட இப்ப சேலத்துல வச்சிருக்கேன் நினைக்கிறேன். அங்கேயும் குருநாதர் அங்க எல்லாம் கொடுத்து ரசமணி ரசமணி எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி அப்பளம் இருக்கணும், பாயசம் அது கிண்ணத்துல எடுத்து வச்சிடணும், இத்தனை எல்லாம் வரிசையில வச்சு அஞ்சு ரூபா காய வச்சிடணும். துணியை பார்த்தோன்னா ஹை கிளாஸான துணி, நாமளே பார்த்தோம்னா அது வாங்கணும். அந்த துணி அழகான துணியா வாங்கி நல்ல உயர்ந்த துணியை எடுத்து இந்த தேசிய பெண்களுக்கு சட்டை இதெல்லாம் கொடுத்த உடனே முன்னாடி எடுத்து விரிச்சு விரிச்சு காட்டணும் அப்படிங்கிறாரு. எல்லாம் வர்றவங்க எல்லாம் வரிசையில வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு அங்க உட்காந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. வரிசையில் வந்து நிக்குது, அதுல புதுசு புதுசா வர்றவங்களுக்கும் உண்டு அப்படின்னு அங்க ரெண்டு பேரும் கொடுத்து வர்றவங்களுக்கு அந்த சீட்டை கொடுக்குற அப்படின்ட்டாரு. எவ்வளவு வேணும், 10 லட்சம் ரூபாய் இல்ல எங்க மொழி போகுது, எங்க மொய போகுது, போட்டு விடு அப்படின்னாரு. போற மட்டும் வேணும், மிச்சம் இருந்தா கூடும் அப்படின்னாரு. எத்தனை பேர் வந்தான் சரிங்க சொல்லிட்டு இது பண்ணுங்க வரிசை நிர்ணயித்தானோ போன் பண்ண இது வந்து மைக் வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும், நீங்க வரிசையில் நின்று வாங்க. இத்தனை பேருக்கு இப்ப வந்து 1000 பேருக்கு போட்டு அந்த மடத்தை பூரா கிளீன் பண்ணி உள்ளுக்கெல்லாம் வாடகை தரேன்னு சொல்ல ஏத்துக்கிட்டு இத்தனை பேருக்கும் வசதி பண்ணணும் சாப்பிடணும்னு சொல்லி சொல்றேன். இலையெல்லாம் குமிச்சிட்டு இந்த கேட்டை எப்படி திறக்க சொன்னாரு, ஒவ்வொருத்தரும் வரிசையில் வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஒரு 4 பேர் உள்ளுக்கு போனாங்க. அப்படி அங்கிருந்து ஓட்டிங்க ஓடி இருந்து முன்னாடி இருந்தாங்க. யோ யோ போகாதையா அப்படின்னு, போகாதே போகாதேன்னு அவன் சொல்லிட்டு இன்னொருத்த வந்துகிட்டு இருக்க. கடைசியில் என்னாச்சு, இங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னா தள்ளி விட்டு உள்ளுக்கு போய் சொதப்புத சொதப்புதான்னு போட்டிருக்க சாப்பாடு எல்லாம் மீசிட்டாங்க. போட்டிருக்கிற சாப்பாடெல்லாம் மிதிச்சிட்டாங்க. அப்பதான் சொல்றாரு, நீ ஊரெல்லாம் பார்த்துட்டே இல்ல, அவனுடைய புத்தினால என்ன கஷ்டப்படுறான், அவனுக்கு புத்தி இல்லைன்னா நீ போட்டும் பிரயோஜனம் இல்லை. இந்த சாமி பேரை சொல்லிதான் அங்க உட்கார்ந்துருக்கான், சாமி பேரை சொல்லிதான் தர்மம் பண்றான், சாமி பேரை சொல்லிதான் தவறு செய்யறான். இந்த கோயில் எதுக்கு, மனிதன் திரிந்து தெளிந்து வாடுறதுதான் கோயில், அதை யாராவது மதிக்கிறானா, ஆக ஓகன் சத்தந்தம் போடுறோம், ஆனா இங்க ஏதாவது அந்த தெய்வ குணத்தை நம்ம பெறோமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்றோம். இதெல்லாம் சொல்லி எனக்கு அதுக்கு முன்னாடி என்னை எங்க கூட்டு போனா தெரியுமா, அந்த ஆனமலை காட்டுக்கு தான், ஆனமலை காட்டுக்கு கூட்டு போய் சில ரகசியங்கள் தான் சொல்லி இந்த செய்யறதுக்கு முன்னாடி செய்யறதுக்கு முன்னாடி அந்த இதை கூப்பிட்டு ராத்திரி இந்த இந்த போய் இந்த மாதிரி இடத்துல போய் இந்த மாதிரி சாமான் இருக்கும், அதை எடுத்துட்டு வானால் சாமி இருட்டாரு, நான் சொல்ற செய்யணும்ல இருட்டேன் போயிட்டு போய் அவர் சொன்ன அந்த மரம் அதே மாதிரி இருந்தது, போய் எடுத்துக்கிட்டு வந்தேன், விழுந்து போச்சு இருட்டாகுது, போயிட்டு வரவு இருட்டான உடனே அங்கதான் இந்த முதல்ல பாம்பு புலி இது எல்லாத்தையும் அந்த இதை ஒரு நாள் பார்க்க சொல்லிட்டாரு, எப்படி புளிய பாம்பு கொண்டு சாப்பிடுது இதை தெரிஞ்சிட்டு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் அதே மாதிரி ஜம்முன்னு போ அப்படின்னாரு. யானை வருது, ஏற்கனவே யானை வேட்டைக்கு நான் போய் பழகி இருக்கிறதுனால யானை தெரியும். யானை நின்னதுன்னா கீழே இந்த சந்து கீழே சத்தம் இது வரும் காத்து, அதுக்கு மேல போன செடிகள் ஆடும், அப்ப அந்த யானை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டனால சரி நீ இப்ப இதே மாதிரி மறுநாள் போய் எடுத்து வந்தாரு, போன ஒண்ணு என்ன ஆயிப்போச்சு, யானை இருக்கிறது பக்கத்துல வந்து நிக்குது, மனுஷனுடைய வாழை பார்த்தோன்னே அந்த ஆண் யானை ஒரு குச்சி நல்லா ஒடிச்சிருச்சு, அந்த குழந்தை யானை அந்த அங்க குப்பங்கள் அங்க தோண்டி யானைகளை பிடிக்கக்கூடிய இடம், அதனால குச்சி ஊனிட்டு வருது. அந்த வேலையில இருந்த உடனே நானு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாள், நாங்க போறேன், போக போகும்போது யானை தெரியுது சாமி யானை அப்படிங்கிறது, முன்ன வச்ச கால பின்ன வைக்காத யானை அப்படிங்கிற, முன்ன வச்ச கால பின்ன வைக்காத இந்த சவுண்ட் கொடுத்தேன் காதை விடைச்சிருச்சுன்னா தீஞ்சு நிச்சயம் அதை அடிக்கும், அப்படி தலையை தூக்கி அப்படி தலையை நிமிந்திருச்சுன்னா நிச்சயம் அடிச்சு சாமி அப்படின்னு. அது வர்ற வேகத்தை பார்த்த உடனே எனக்கு இங்க வயிற்றுவே கலைச்சிருச்சு, முன்னாடி போகிறாரு இங்க பின்னாடி, உண்மையில எனக்கு பேடி ஆயிடுச்சு, பேடிக்கு ஆகி வயிற்றாலே போயிடுச்சு. கேக்குதா? அப்போ வயசெல்லாம் நாரி போச்சுன்னு வச்சுக்கோ, வேற வழி இல்லை, அவர் சொன்னது தப்ப முடியாது. நீ தோஸ் பண்றா தோஸ் பண்ற அப்படிங்கிறார், நீ சிநேதம் பண்ற ஹிந்தியில சொன்ன உடனே எங்க சாமி தோஸ் பண்றோம்னால எனக்கு ரோஸ்ட் பண்ணி போட்டு போட்டு அப்புறம் தெலுங்குல தனத்தோட சேர்த்துக்கிறா அப்படிங்கிறார், நீ சேர்த்துக்கிறா அப்படிங்கிறார், என்னன்னுமோ பாஷையில் அவர் தெரிஞ்ச பாஷை இல்லைன்னு சொல்ற, எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி போடும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் ஏன்னு கேட்டா அவர் சொல்லி கொடுத்தத நான் மறந்துட்டேன், இந்த மாதிரி எதிர்க்க பார்த்தோன்னா அவர் சொன்னது போல மறந்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ திடீர்னு இந்த ஞாபகம் வந்தது, அப்ப அந்த யானையோட உடல் இருந்து வரக்கூடிய வாசனை இருக்குல்ல அதை உறிஞ்சி அப்படிங்கிறார், அப்ப அந்த வாசனை எல்லாம் உறிஞ்சோன்னு என் உடல்ல இருந்து அந்த வாசனை யானையுடைய வாசனை, என் உடல் இருந்து யானையுடைய வாசனை வெளிப்படுது, யானையோட வாசனை வெளிப்பட்ட உடனே அது வருது, அது பாட்டுக்கு வேலைக்கு போகுது, நம்மளுக்கு ஒண்ணும் செய்யலைங்க. அப்புறம் அந்த குட்டியான அதோட வந்து அந்த குட்டியான இருக்கிறதுனால அவ்வளவு இதா இருக்கு, அது சும்மா போக கூடாதுங்க, நம்மளை வந்து இப்படி தட்டுது இந்த குட்டி, நம்மள திரும்பி எல்லாம் திரும்பி பார்க்கு போற செய்தாங்க, நீ இது குட்டி வேற ரொம்ப இருக்கு அது வந்தவன தட்டுதுங்க, நான் பேசாம கையை அசைச்சிடாதான் அப்படிங்கிறாரு, நீ கையை அசைச்சேன்னா உன்னை இதாகி போடுங்கிறாரு, பேசாம நின்று எப்படின்னு தள்ளுது, வேசி பிடிச்சி இழுக்குது, என்னென்னமோ வேலையெல்லாம் குறும்பத்தனம் இல்லாம அப்ப நின்று முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்து பேசாம போயிடுச்சு, போயிட்ட பிற்பாடு அப்புறம் அதை போய் எடுத்து வரேன், அப்புறம் ரொம்ப இருட்டி போச்சு. இருட்ட உடனே நல்லா வளர்ந்த மரத்து மேல பரனை கட்டி, நீ அங்க படுத்துக்கோ, நான் இங்க படுத்துக்கிறேன். எதுக்கு சாமி? யானை வந்தா நீ தப்பி ஓடி போயிருங்க, மரத்தை சாத்தி என்னை கொண்டு போடுங்க அப்படின்னு. என் மேல நம்பிக்கை இல்லையான, நம்பிக்கை இல்லையான, அதெல்லாம் எனக்கு தெரியணும், உங்க கூடயே படுத்துருங்க அப்படின்னு. உங்க கூடயே படுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் அவருடைய பரிசை தாங்க கூடவே படுத்திருந்தார். ராத்திரி 12 மணி 1 மணி இருக்கு, திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்தது. நம்ம தூரத்துல கொஞ்சம் தூரத்துல பார்த்த உடனே ஒரு 50 அடி 60 அடிக்கு முன்னாடி அங்க பார்த்த உடனே ஒரு காளி ரூபம் தெரியுது. அப்படியே அற்புதமா இருக்கு இந்த வெளிச்சத்துக்குள்ளது. நான் என் சர்வீஸ்ல இந்த மாதிரி பார்த்தது இல்லை, அவ்வளவு அழகா இருக்கு. இப்ப எப்படி சினிமாக்கள்ல போட்டு காமிக்கிறாங்களோ அதே மாதிரி தங்கம் வயிறு எல்லா கைதும் இருக்கு, தட்டுத்தட்டா இருக்கு, தட்டுத்தட்டா இருக்குங்க. பார்த்த உடனே நீ போய் நீ கிழ்றாரு கிணாவில் நிஜந்தாண்டாங்க கிழ்றாரு நல்ல நறுக்கு நறுக்கு ரெண்டா வேணும். எனக்கு இது கிணா தான் பாக்குறோம் போடுறது, நீ கெனா பார்க்கல நிஜமா தாண்டா பாக்கல அப்படின்னு. அப்புறம் நாங்க போனேன், தொட்டு கயிறுவே அள்ளி அள்ளி பார்த்தேன். ஒரு கல் எடுத்துருந்தா கூட ஊர்பட்ட விலையாம், அந்த அளவுக்கு விலை மதிக்க முடியாத கற்களா இருக்கு. அப்புறம் யோஜனை பண்ணிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டியா அப்படின்னாரு. நிஜம்தானே நிஜம்தான் சொன்ன அப்படின்னு சொன்ன, இது நான் சொல்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கோ, எனக்கு வேணும் சொல்லி கேளு தரும் எடுத்துக்கோ அப்படின்னாரு. சரிங்க சாமி, சரிங்க சொன்ன உடனே இன்னும் மேல நம்பிக்கை இல்லை, வேணுங்கிற கேட்டு வாங்கி எது எது வேணுமோ கேட்டு வாங்கிக்கணும் மறுபடியும் சொன்னாரு. சரி சாமி அப்படின்னு வாங்கினா என்னடா செய்வேன்னாரு, தர்மம் செய்வேன் அப்படின்னு. தார் பலார்னு ஒரு அடி எல்லாமே மறைஞ்சு போச்சு. அடி அன்னைக்கு நான் வாங்கின அடி கண்ணமே ஒப்பி போச்சு. அவங்க அடி கொடுத்தாரு. நான் இத வாங்கி நல்லது செய்வேன் சொன்னா பரவாயில்ல, தர்மம் செய்வேன் சொன்னா அதுக்குதான் அங்க சாப்பாடு போட்டு தர்மம் என்னன்னு காரணம் என்னன்னு அந்த பணத்தை வரவழைச்சு எங்க தர்மம் பண்ண போகும்போது தர்மம் எப்படி பாடுது அப்படின்ட்டு. நீ யாருக்கு நீ தர்மம் செய்தாலும் அவன் அறியாத வரல வரும்போது அவனுக்கு தரிசனம் ஆகுது. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாம இருள் தான் அவனுக்கு தரிசனம் ஆகுது. ஆனா அவனுக்கு அந்த ஞானத்தை ஊட்டி இது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லோருக்கும் ஞானத்தையும் அருளி காட்டுவேன்னு சொன்னா இது நல்லா இருக்கும். அந்த இடத்துல தான் சொல்றான்.